سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الذي بيده ملكوت السماوات والأرض إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரிவர நிறைவேற்றுகிறோமா? அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகிலே எம்மை மனிதர்களாக படைத்து எமக்கு தேவையான வாழ்வாதாரங்களையும் அவன் நாடிய அளவிலே வழங்கி இந்த உலகில் குறிப்பிட்ட ஒரு காலம் எமக்கு வாழ்க்கை என்ற ஒன்றை தந்திருக்கிறான். இதை தந்துவிட்டு அந்த அல்லாஹு தஆலா இந்த மனிதனை நான் எதற்காக படைத்தேன் என்று சொல்லும்போது சூரத்து ஜாரியாத் என்ற அத்தியாயத்திலே வமா ஹலக்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் மனிதர்களை மட்டுமல்ல மனிதர்கள் ஜின்கள் இந்த இரு சாராரையும் அவர்கள் எனக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று நாம் படைக்கப்பட்டதற்கான காரணத்தை ஒரே வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறார். இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கிறோம். ஏன் மனப்பாடமாகவும் அதனை ஆக்கி வைத்திருக்கிறோம். இப்படி அந்த அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும் என்ற நோக்கத்திலே மனிதனை படைத்துவிட்டு எப்படி எப்படி அவனது வாழ்க்கையிலே அவன் அந்த அல்லாஹ்வை அடிபணிய வேண்டும் என்பதனை தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எமக்கு அல்லாஹு தஆலா அறிய தருகிறார். அப்படியான அந்த இபாதத்துகளிலே நேரத்திற்கு நேரம் நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன, தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன, மாதா மாதம் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. வருடத்தில் செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது, காலத்தில் ஒருமுறையாவது செய்ய வேண்டிய கடமையும் அல்லாஹு தஆலாவினால் எமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த உன்னத நோக்கத்தை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்திவிட்டு அந்த ஒரே ஒரு நோக்கத்தை சிதைக்கும் முகமாக ஒவ்வொரு மனிதனும் அந்த நோக்கத்தை விட்டும் பொடுபோக்காக இருக்கும் முகமாக அவனுக்குரிய வாழ்வாதாரங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். அது உறவுகள் வடிவிலும் உடைமைகள் வடிவிலும் அந்தஸ்துகள் வடிவிலும் அவனை சூழ்ந்திருக்கிறது. இவற்றின் காரணமாக அதிகமான மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூரா அல் முனாபிகூன் அத்தியாயம் 63 9வது வசனம் முதல் இறுதி வசனம் வரை அல்லாஹு தஆலா இந்த மனிதனை எந்த அளவிலே எதிர்பார்க்கிறேன் என்பதனை மிகச் சுருக்கமாக கூறுகிறார். يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله விசுவாசம் கொண்டோரே, உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற செல்வங்கள், உங்களுடைய குழந்தை குட்டிகள், இவை எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வுடைய நினைவுகளை விட்டும் உங்களை பராட்டாக்கிவிட வேண்டாம். وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ யார் இதனை செய்து விடுகிறார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். பொதுவாக எந்த ஒரு அல்குர்ஆனிய வசனத்தையோ ஹதீஸையோ செவிமடுக்கிற பொழுது மேலோட்டமாக இது காஃபிர்களுக்கு, இது முனாஃபிக்குகளுக்கு என்று நாம் எமக்கில்லை என்ற ஒரு நோக்கத்தோடு சென்றுவிட்டால் எம்மால் ஒருபோதும் அந்த அல்லாஹ்வை பயப்பட முடியாது. எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாகத்தான் இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்படக்கூடிய அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்கு ஏற்ப அது சரியாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வு தஆலா காதுகளையோ அல்லது மனித சமுதாயத்தையோ அழைத்து சொல்லவில்லை, விசுவாசம் கொண்டோரே உங்களது செல்வங்களும் உங்களது குழந்தை குட்டிகளும் அல்லாஹ்வின் நினைவிலிருந்து உங்களை திருப்பிவிட வேண்டாம். தூங்குறவங்க எனவே இந்த வசனத்தின் வழியாக விசுவாசம் கொண்டோருக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதனை மிக தெளிவாக எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் இப்படி ஆகிவிட்டார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். தொடர்ந்து அதனை இன்னும் விளக்கமாக கூறுகிறார். وَأَنفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ அது என்ன வணங்குவது, அது என்ன அல்லாஹ்வை நினைவு செய்வது என்ற ஒரு கேள்வி எமக்கு எழும் என்ற காரணத்தினால் அந்த அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய அமல்களில் ஒன்றான செலவழித்தல் என்ற அந்த அமலை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உங்களுக்கு உங்களுடைய மரண வேலை வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா அவனை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு செலவு செய்யுங்கள் என்று பின்னால் சொல்வதன் மூலம் நினைவு செய்தல் என்றால் செலவு செய்தல் என்று நாம் மொட்டையாக விளங்கிவிடக்கூடாது. அப்படி நினைவு செய்யக்கூடிய விடயங்களில் செலவு செய்வதும் ஒரு விடயமாகும். அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
மனிதனுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவு செய்வதை விட்டுவிட்டு அவனது பாதையிலே முயற்சி செய்வதை விட்டுவிட்டு அந்த மரண வேளை வந்தவுடன் அவன் மிக அழகாக எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதனை விளங்கிக் கொள்கிறான். அந்த மரண வேளையிலே அவன் சொல்கிறான், ரப்பே என்னை ஒரு சிறு காலத்திற்கு, ஒரு சொற்ப காலத்திற்கு என்னை தாமதித்து வைப்பாயாக. நான் சதக்கா கொடுக்கிறேன், உன்னுடைய வசனங்களை உண்மைப்படுத்தி அதற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கிறேன். இன்னும் சாலியங்களில் ஒருவராக நான் ஆகிவிடுகிறேன், என்னை ஒரு சிறு காலத்திற்கு பிற்படுத்தி வை என்று ஒவ்வொரு மனிதனும் சொல்கிறான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே பாருங்கள், இந்த வசனத்தின் மூலம் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்ட நோக்கம் அவன் அமல்களை சரியான முறையில் செய்து அவன் சாலியங்களில் ஒருவராக ஆக வேண்டும், இதுதான் நோக்கமாகும். இதனை ஒவ்வொரு மனிதனும் அவன் சாகுகின்ற பொழுது, அவன் மரண தருவாயினர் நெருங்குகிற பொழுது ஞாபகம் செய்கிறான், நினைத்து பார்க்கிறான், அவகாசம் கேட்கிறான். ஆனால் அல்லாஹு தஆலா எமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருப்பது அதற்காகத்தான் சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இப்படி என்னதான் அழுது புலம்பினாலும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதற்குரிய நேரம் வந்துவிட்டதென்றால் அது பிற்படுத்தப்பட மாட்டாது. அல்லாஹ் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதனை தெல்ல தெளிவாக அவன் அறிந்தே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த மூன்று வசனங்களின் மூலம் குறிப்பிட்டுவிட்டு ஒரு மனிதனின் படைப்பிற்கான காரணத்தை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறான். இதனை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன, நாம் தொடர்ந்து அவதானிக்கலாம். அக்கூல கௌலி ஹாதா வஸ்தகஃபிரு அல்லாஹ் லீ வலக்கும். سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد மேற்கண்ட மூன்று அல்குர்ஆனிய வசனங்களின் மூலம் நாம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனையும் அந்த நோக்கத்தை நாசமாக்கக்கூடிய விடயங்கள் என்னவென்பதனையும் அதே நேரம் ஒவ்வொரு மனிதனும் அவனது மரண வேளையிலே அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை செய்வதற்காக புலம்ப இருக்கிறான் என்பதனையும் நாம் தெளிவாக விளங்கிவிட்டோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காக, அவனை நினைவு செய்ய வேண்டும் என்பதற்காக இதனை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா என்பதனை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொரு அமல்களை செய்கின்ற பொழுதும் அதே போன்று ஒவ்வொரு இஸ்லாமிய விடயங்களை செய்கிற பொழுதும் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அதனை செய்ய வேண்டியது அவசியமாகும். அப்பொழுதுதான் அதிலே பல மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்திற்கு ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன். அல்லாஹ் தஆலா இந்த உண்மை விசுவாசிகளை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகிறார். எப்படி அவர்கள் அல்லாஹ்வை நினைவு செய்வார்கள்,
இரவு பகலாக அல்லாஹ்வை நினைவு செய்வார்கள். ஆனால் இதே விசுவாசிகள் சில நேரம் மானக்கேடான விடயங்களை கூட செய்து விடுவார்கள். சொர்க்கத்திற்காக செல்லக்கூடியவர்கள் பயபக்தியாளர்கள், அல்லாஹ்வினால் மிகச் சிறந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். சூரத்துல் ஆல இம்ரானிலே இந்த வர்ணனைகள் கூறப்படுகிறது. அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً أَوْ ظَلَمُوا أَنفُسَهُمْ ذَكَرُوا اللَّهَ فَاسْتَغْفَرُوا لِذُنُوبِهِمْ. இந்த விசுவாசிகள் அல்லாஹ் அல்லாஹ் என்று இருப்பவர்கள் மானக்கேடானதையோ அல்லது ஒரு பாவத்தையோ செய்துவிட்டால் அந்த நேரமும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உடனே அல்லாஹ்வை நினைவு செய்வார்கள். உடனே அல்லாஹ்வை நினைவு செய்வார்கள். தான் செய்த அந்த தவறுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனவே நினைவு செய்தல் என்றால் அது தொழுதல் அல்லது ஜிக்ர் செய்தல் என்பதோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது. அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறதா, இதுதான் அங்கு அவசியமாகும். ஒரு விசுவாசி அவன் பாவத்தை செய்துவிட்டும் அல்லாஹ்வை அவன் நினைவு செய்வான். அதே போன்று ஒரு முனாஃபிக்கை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எப்படி? நிச்சயமாக இந்த முனாஃபிக்குகள் அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள். அவர்கள் அவர்களையே ஏமாற்றுகிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள், மக்களுக்கு காண்பிப்பதற்காக சொல்வார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கவனிக்க வேண்டிய விடயம், அவர்கள் தொழுகையில் நிற்பார்கள், வந்து தொழுகுவார்கள், ஆனால் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வை பற்றி ஒரு சொற்பமே தவிர அவர்கள் நினைவு செய்ய மாட்டார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளிலும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் வெறுமனவே அது ஒரு அமல் என்ற சிந்தனையோடு மட்டுமல்லாமல் இது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்கு ஏற்ப இது இருக்கிறதா என்ற விரிவான சிந்தனைகள் நமக்கு இருக்க வேண்டும். அது நாம் செய்கின்ற தொழுகையிலாக இருந்தாலும் சரி, அதே தொழுகையிலே எம்முடைய எண்ணங்கள் திசை திரும்புகிறது, சைத்தானுக்கு தாராளமாக இடம் கொடுத்து தொழுகிறோம் என்றால் அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே கூறுகிறான், நாம் பயந்து கொள்ள வேண்டும், முனாஃபிக்குகள் தான் அல்லாஹ்வை குறைவாக நினைவு செய்வார்கள் தொழுகையிலே. எனவே இந்த விடயங்களை வைத்து நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை நினைவு செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழுகிறோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று மேற்கண்ட உதாரணத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு விடயத்தையும் நான் குறிப்பிடுகிறேன். இந்த இடத்திலே மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹு தஆலா இன்னும் சற்று விரிவாக கூறுகிறான். சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்திலே 100வது வசனம் முதல் 115வது வசனங்கள் வரை எப்படி, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவனுக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்பொழுது அவன் சொல்கிறான், ரப்பே என்னை திரும்ப இந்த உலகத்திற்கு அனுப்பிவிடு, நான் விட்டு வந்த நல்லவன்களை நான் செய்ய போகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், கல்ல அவ்வாறெல்லாம் கிடையாது, அது ஒரு வார்த்தை அனைவரும் இப்படி சொல்வார்கள், அது ஒரு வெறும் வார்த்தை, கதை முடிந்து விட்டது, இதற்கு பிறகு அவகாசம் கிடையாது, இந்த மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படும் நாள் வரை இவர்களுக்கு ஒரு தடுப்பு இருந்து கொண்டிருக்கிறது, அவர்களால் உலகத்தை நோக்கி திரும்ப வர முடியாது, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரம் அவர்களுக்கு மத்தியிலே எந்த தொடர்புகளும் இருக்காது. அதே போன்று ஒருவர் இன்னொருவரை பற்றி கேட்டுக் கொள்ளவும் மாட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே எவருடைய நன்மையின் சராசு பாரமாகிவிட்டதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யாருடைய அந்த நன்மையின் எடை குறைந்து விட்டதோ அவர்கள் அன்புதமும் அவர்கள் தான் நரகவாசிகள். அந்த நரகத்திலே அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். அவர்களுடைய முகங்களை நெருப்பு பொசுக்கிக் கொண்டிருக்கும். அவர்களுடைய உதடுகளெல்லாம் வெந்து முகம் விகாரமடைந்து விடும். அப்பொழுது சொல்லப்படும், அலம் தகுன் ஆயாதி துத்லா அலைக்கும், உங்களுக்கு என்னுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படவில்லையா? இது ஹராம், இது ஹலால் என்று சொல்லப்படவில்லையா? இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று சொல்லப்படவில்லையா? ஃபகுன்தும் பிஹா துகதிபூன், அதனை நீங்கள் பொய்ப்பித்து வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், காலு ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா, ரப்பே எங்களுடைய சுரதிஷ்டம் எங்களை மிதைத்து விட்டது. வகுன்னா கௌமன் வாழ்லின், நாங்கள் வழிகட்ட சமுதாயமாக வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ் என்று அவர்கள் கூறிவிட்டு அப்பொழுது கேட்கிறார்கள், ரப்பனா அஹ்ரிஜினா மின்ஹா ஃபஇன் உத்னா ஃபஇன்னா லாலிமூன், ரப்பே எனக்கு இன்னொரு அவகாசத்தை தந்துவிடு, இந்த இடத்திலிருந்து எங்களை வெளியேற்றிவிடு, நாம் மீண்டும் உலகத்திற்கு சென்று மீண்டும் நாம் இதே போன்று பாவிகளாக வந்தால் அப்பொழுது நாம் உண்மையிலேயே அநியாயக்காரர்கள் தான், எனக்கு ஒரே ஒரு தவணையை தந்துவிடு என்று கெஞ்சுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், கால் இஹ்சரு ஃபீஹா, வாயை மூடுங்கள், இந்த நரகிலேயே சிறுமைப்பட்டவராக கிடங்கள். வலா துக்கல்லிமூன், என்னோடு பேசாதீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான ஃபரீகுன் மின் இபாதி, நன்கு கவனிக்க வேண்டிய விடயம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் ஒரு பிரிவினர் யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபஃதிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன், அவர்கள் எங்கள் ரப்பே நான் உன்னை முழுமையாக ஈமான் கொண்டோம், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு இரக்கம் காட்டு, நீதான் இரக்கம் காட்டுபவர்களில் மிகச்சிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கேலியாக கிண்டலாக நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள். எந்த அளவிற்கு என்றால் என்னுடைய ஞாபகங்கள் எல்லாம் மறந்து விடுகின்ற அளவிற்கு அவர்களை கேலியாக நினைத்தீர்கள். அதே போன்று அவர்களை பார்த்து நீங்கள் சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். வாழ தெரியாதவர்கள், வாழ்க்கை என்றால் என்னவென்று புரியாதவர்கள் என்று சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். இன்னி துகுமுல் யௌம பிமா ஸபரு, இன்றைய தினம், இன்றைய நாள், எந்த நாளுக்காக அந்த ஒரு கூட்டத்தினர் அப்படி வாழ்க்கையை கழித்தார்களோ அந்த ஒரு கூட்டத்தினருக்காக, அவர்களுக்காக அவர்கள் தாங்கிக் கொண்டதன் காரணமாக, சகல சோதனைகளையும் பொறுத்து கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு நான் இன்று பூரணமாக கூலி வழங்குவேன். அன்னஹும் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அடுக்கிக் கொண்டு போகிறான். அந்த இடங்களில் இதுவும் ஒன்றாகும். இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றால், அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்றால், செய்ய வேண்டிய பல காரியங்களில் ஒரு கூட்டத்திலே இணைந்திருப்பதும் விடயமாகும். அதே போன்று வெறுமெனவே அந்த கூட்டத்தில் இணைந்திருப்பதில் அர்த்தம் கிடையாது. இப்படியான பணிவான வார்த்தைகள், அல்லாஹ்வோடு மன்றாட்டங்கள் இருந்து கொண்டிருந்தால்தான் அந்த மறுமையிலே எம்மால் ஈரேற்றம் அடைய முடியும். அல்லாஹு தஆலா அனைத்தையும் சொல்லிவிட்டு இந்த அற்ப மனிதம் இந்த துர்ப்பாக்கியசாலியான மனிதரிடம் கேட்கிறான், எப்படி தெரியுமா? காலகம் லபித்தும் பின் அருள் அடலத்தினேன், மனிதனே வருட கணக்கில் அந்த பூமியிலே நீ எவ்வளவு காலம் இருந்தாய் சொல்லு என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்பொழுது அந்த மனிதன் சொல்கிறான், காலு லபித்னா யௌமன் அவ் பஅல யௌம் ஃபஸ்அலில் ஆதீன், நாங்கள் ஒரு நாள் அல்லது சில நாட்கள் தான் இருந்திருப்போம் என்று நினைக்கிறோம், எங்களுக்கு சரியாக தெரியாது, இதையெல்லாம் கணக்கு வைத்திருப்பவர்களிடம் யா அல்லாஹ் நீ கேட்டுக்கொள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், கால் இல்லவித்தும் இல்லா கலீலா, அந்த உலக வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை என்று மூழ்கி கிடந்து எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டீர்களோ அதை மறந்து அந்த உலகத்தின் இன்பங்களிலே சிக்குண்டி கடந்தீர்களே, அந்த வாழ்க்கை ஒரு சொற்ப காலம்தான். லவ் அன்னக்கும் குந்தும் தாளமோன், நீங்கள் சரியாக விசாலமாக சிந்தித்து வாழ்க்கை என்றால் என்ன, இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன என்பதனை விளங்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையானது அற்பமானது சொற்பமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அப்ப ஹசிபுதும் அன்னமா ஹலக்கனாக்கும் அபசா, மனிதர்களே உங்களை வீணுக்காக படைத்திருக்கிறோம், வேலை இல்லாமல் படைத்திருக்கிறோம், நீங்கள் நினைத்தது போன்று வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா? உனக்கும் இளைநாளா துஜாவும், எங்களின் பால் நீங்கள் மீட்டி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்திலே 100வது வசனம் முதல் 115வது வசனம் வரை கேட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே இந்த மேற்கண்ட ஒவ்வொரு விடயங்களிலும் அல்லாஹு தஆலா எமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருப்பதற்கான காரணம் என்னவென்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்திருக்கலாம். அந்த நாம் வாழ்க்கையை அடைந்ததற்கான அந்த நோக்கத்தை நாம் எந்த அளவு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவு சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகமானது அற்ப உலகமாகும், மயக்கக்கூடிய அற்ப இன்பமாகும். ஒரு நாள் அல்லாஹ் தஆலா கூறுவது போன்று நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் ஒரு கனவு போல் கலைந்துவிடும். அதற்கு பிறகு அந்த பிரம்மாண்டமான நாள் எமக்காக காத்திருக்கிறது. அதிலே எமக்குரிய தகுதிகள் என்ன, எமக்குரிய கூலிகளை எப்படி வழங்குவது என்பதனை பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை எந்த அளவு நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எந்த ஒரு தூய நோக்கத்தையும் உள்ளத்திலே வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதனை அடைவதற்குரிய சகல முயற்சிகளையும் செய்ய வைத்து அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தறிவானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலகும்.
கரும்பலகையில் ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையின் பெருமதியை கவனித்து இவ்வுலகத்தின் பெருமதி யாதெனில், உங்களில் ஒருவர் கடலிலே தனது விரலை நுழைத்து எடுப்பது போன்றாகும். அது எந்தளவு நீருடன் திரும்புகிறது என்று அவர் பார்க்கட்டும். மறுமையின் பெருமதியை கவனித்து இவ்வுலகத்தின் பெருமதி யாதெனில், உங்களில் ஒருவர் கடலிலே தனது விரலை நுழைத்து எடுத்து நுழைத்து எடுப்பது போன்றதாகும். அது எந்த அளவு நீருடன் திரும்புகிறது என்று அவர் பார்க்கட்டும். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 2858 ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ் ஜும்மாவில் நாங்க பார்த்த அந்த விஷயங்களுக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸாக இருக்குது என்று நினைக்கிறேன். அதாவது ஜும்மாவில் நாங்க பார்த்த விஷயம், இந்த உலகத்தில் படைக்கணும் என்ற, அதாவது இந்த உலகத்தில் பிறக்கணும் என்ற எந்த ஆசையும் இல்லாமல், எந்த முயற்சியும் இல்லாமல் பிறந்தவர்கள் நாங்கள். அதே போன்று ஒரு நாள் நாம் மரணிக்க போகிறோம், அதற்கும் நாம் ஆசைப்படுவதில்லை, முயற்சி செய்வதும் இல்லை. அதற்கு இடைப்பட்ட இந்த வாழ்க்கை எதற்கு, இந்த படைப்பிற்கான நோக்கம் என்ன என்ற கேள்விக்கான பதில், அந்த அல்லாஹ்வை, அதாவது எம்மை யார் படைத்தானோ அந்த அல்லாஹ்வை அடிபணிந்து நடக்க வேண்டும், அவன் சொல் கேட்டு நாம் நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணமா. இப்படியான இந்த உலக வாழ்க்கையை தந்து இந்த உலகத்தின் நோக்கத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு, அதற்குரிய பரிசாக கூலியாக யார் தனது சொல்லை கேட்டு வாழ்கிறாரோ அல்லது யார் தனது சொல்லை மறந்து வாழ்கிறாரோ அந்த இருவருக்குமே கூலியாக அந்த மறுமை வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே அந்த மறுமையில் பிரயோஜனம் அளிப்பது என்றால், அது அல்லாஹுவை நினைவு செய்யக்கூடிய வகையிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் இபாதத்துகள் மட்டும்தான், அது மட்டும்தான் பிரயோஜனமானது. மற்ற அனைத்தும், அது உறவாக இருந்தாலும் உடமையாக இருந்தாலும், இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடிய ஒரு விடயமாகும். ஆனால் கண்ணுக்கு தெரிவது இந்த உலகத்தில் உள்ள விடயங்கள் மட்டும்தான் என்ற காரணத்தினால், நம்பிக்கை கொள்ள வேண்டிய அந்த மறுமை பற்றிய விடயங்களை நாம் மறந்து வாழ்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் யோசித்தால் அதுவும் சாத்தியமான ஒன்றுதான் என்பதனை அழகாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த மனித படைப்பிற்கான நோக்கமான அந்த அல்லாஹ்வை நினைவு செய்தலை விட்டும் நாம் எங்கே ஓடி போகிறோம் என்று சொன்னால் அது உலகத்தை நோக்கித்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஒன்று குழந்தைகளை நோக்கி அல்லது செல்வங்களை நோக்கி நாம் ஓடி செல்வோம். இப்படியான இந்த உலக வாழ்க்கை இதனது பெருமதியையும், அதே போன்று மறுமை வாழ்க்கை இதனுடைய பெருமதியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரே ஹதீஸின் மூலம் மிக அழகாக உணர்த்துகிறார்கள். எப்படி என்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இதனுடைய பெருமதி யாதெனில், அந்த மறுமையை ஒப்பிட்டு உங்களில் ஒருவர் கடலுக்கு சென்று தனது விரலை அந்த கடலிலே நுழைக்கிறார், நுழைத்து எடுத்து பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த விரலிலே எந்த அளவு நீர் பட்டிருக்கிறது என்று அவர் பார்த்துக் கொள்ளட்டும், அதுதான் உலகத்தின் பெருமதியா. எனவே இதனை நாம் சரியாக விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், எமக்கு இந்த அல்லாஹ்வை பற்றிய அந்த மறுமைக்கான முயற்சிகளை செய்வது மிகவும் இலகுவாகிவிடும். இந்த உலகம் உலகம், இதனுடைய பெருமதி இவ்வளவுதான் என்றவுடன் நாம் ஒன்றோ செல்வங்களை அல்லது வேற ஏதாவது ஒன்றோடு நாம் மட்டுப்படுத்திக் கொள்கிறோம். அப்படியல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவாக இருக்கட்டும், அல்லாஹுவை நினைவு செய்வதை விட்டுவிட்டு நாம் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கட்டும், அல்லாஹுவை நினைவு செய்யப்படுகிறது ஒரு இடத்திலே விட்டுவிட்டு ஓடுகிறோம் தொழில்துறைகளாக இருக்கட்டும், அல்லது நாம் சென்று ஓய்வு தான் எடுக்க போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது அல்லாஹ்வை நினைவு செய்ய விடாமல் நாம் பட்ட கவலைகள் கஷ்டங்கள் எங்களை வதை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த மறுமையை ஒப்பிட்டு, இதே விடயங்கள் மறுமையிலும் இருக்கின்றன, அதனை ஒப்பிட்டு கடலிலே விரலை தாட்டி எடுக்கிற பொழுது எந்த அளவு நீர் பட்டிருக்குமோ அந்த அளவு தான் அது பெருமதியாகும். ஆனால் இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் செய்யக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், பிரம்மாண்டமான கடல் பின்னால் இருக்கிறது, தாட்டி எடுத்தது ஒரு விரலிலே பட்டிருக்கக்கூடிய ஈரம், என்ன நடக்கிறது, அப்படியே நெருக்கி கொண்டு வந்து ஒரு கண்ணை மூடிக்கொண்டு இந்த விரலை கண்ணுக்கு முன்னால் வைத்து பார்க்கிறார்கள். அதனால் பின்னால் இருக்கக்கூடிய கடலே மறைந்து விடுகிறது. இந்த ஒரு துளியை கண் முன்னே வைத்து அதுக்குள்ளே மூழ்கி விடுகிறார்கள், பின்னால் இருக்கக்கூடிய மறுமையே தெரிவது கிடையாது. எனவே இதனை அல் குர்ஆன் அல் ஹதீஸை படிக்கிற பொழுதுதான் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அந்த பிரம்மாண்டமான கடலளவு போன்ற அந்த மறுமை வாழ்க்கையில் சுவீச்சத்தை தருவதற்காக அல்லாஹு தஆலா கேட்பது எதனை, இந்த ஒரு துளியை தான். இந்த ஒரு துளியிலே படிந்திருக்கிறது, அந்த அனைத்தையும் தூக்கி வைத்து விடுங்கள், தியாகம் செய்து விடுங்கள், உங்களுக்கு கடலளவு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா என்னிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுதான் வாழ்க்கை என்று, இதை விட்டால் வழி இல்லை என்ற வகையிலே நாம் சிந்தித்து கவலைகள் வருகிற பொழுது தற்கொலை செய்கின்ற அளவிலும், சந்தோஷம் வருகிற பொழுது பெருமை பிடிக்கக்கூடிய அளவிலும் நாம் செல்கிறோம். இந்த உலகம் அந்த அளவுக்கு பெருமதி கிடையாது. இந்த உலகத்தின் பெருமதியை சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா அதிகமான பாவங்களுக்கு தண்டனைகள், மோசமான பாவங்கள் அல்லாஹு தஆலா மறுமையில் வைத்திருக்கிறார். அதே போன்று அழகான அமல்கள் மறுமையில் தான் கூலியை வைத்திருக்கிறான். ஏன், அதற்கெல்லாம் கூலி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலக மதிப்பு கிடையாது. இதனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல இடங்களிலே விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று அந்த ஒரு துளியிலே இருக்கக்கூடிய அடுத்த விடயத்தை பாருங்கள், விரலை தாட்டி எடுத்து விட்டோம், 5 நிமிடம் செல்கிறது என்றால் அந்த விரலிலே இருக்கக்கூடிய ஈரம் எதுவுமே இருக்காது. இதுதான் இந்த உலகமாகும். எதையை நாம் அடைந்து கொண்டாலும், எப்படித்தான் அதனை பெற்றுக் கொண்டாலும், அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாகும். அது 5 நிமிடத்திலே அல்லது ஒரு குறுகிய காலத்திலே அப்படியே இல்லாமல் போய்விடக்கூடியது. ஆனால் அந்த கடல் அளவு இருக்கக்கூடிய அந்த மறுமையில் கிடைக்கக்கூடியது என்றென்றும் நிலையானது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அற்ப உலகத்தில் தான் அல்லாஹு தஆலா இத்தனை சவால்களை வைத்து அந்த மறுமைக்காக அல்லாஹ்வை நினைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வைத்திருக்கிறான். அந்த ஒரு விடயத்திலே அதிகமான விடயங்கள் காணப்படுகின்றன. எனவே வல்ல அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோக்கத்திற்காக எம்மை படைத்திருக்கிறானோ அதனை சரியான அளவிலே அழகாக பூர்த்தி செய்து அந்த நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலே எமக்கு வெற்றி அல்லாஹு தஆலா அருள்வானிப்பானாக என வேண்டி இதனை நிறைவு செய்கிறேன்.